வன்மம் வளர்ந்த வழி. எல்லா கொடுமைக்கார தகப்பன்களின் மகன்களும் சர்வாதிகாரிகள் ஆவதில்லை. ஆனால் பெரும்பாலான சர்வாதிகாரிகளின் தந்தைமார்கள் கொடுமைக்காரர்களாகவே இருந்திருக்கிறார்கள். ஹிட்லர், ஸ்டாலின், சதாம் ஹுசேன் வாழ்க்கை திரைக்கதைகளின் முதல் காட்சி பெரும்பாலும் இவர்களுக்கு ஒரே மாதிரி அமைந்திருப்பது தற்செயல்தான். வன்முறை, வறுமை, அவலங்களின் அணிவகுப்பு. ஹிட்லருக்கு இன்னொரு சிக்கலும் இருந்தது. அவருடைய தந்தையின் பிறப்பு மற்றும் வாழ்க்கை முறை தொடர்பானது அது. ஹிட்லரின் தந்தை அலாய்ஸ் ஹிட்லரின் ஆரம்பகால பெயர் அலாய்ஸ் ஹிட்லர் அல்ல, அலாய்ஸ் சிக்கல்கிரப. அது அவரது தாய்வழி குடும்பப் பெயர். பிறந்ததிலிருந்து அவருக்கு தன் தந்தை யார் என்று தெரியாது. அம்மாதான், அவரது வளர்ப்புத்தான். அலாய்ஸின் தாய் குழந்தை பிறப்புக்கு பிறகு வேறொரு திருமணம் செய்து கொண்டார். ஜோஹன் ஜார்ஜ் ஹீட்லர் என்பவர் அலாய்ஸின் வளர்ப்பு தந்தையாக ஆனார். இந்த ஹீட்லர் இல்லை, இவரது சகோதரரான இன்னொரு ஹீட்லர் தான் அலாய்ஸின் தந்தை என்று ஒரு வதந்தி உண்டு. எனில் அலாய்ஸின் நிஜத்தந்தை யார்? அதாவது ஹிட்லரின் தாத்தா. ஹிட்லரின் நிரந்தர தர்ம சங்கடம் இங்கே ஆரம்பிக்கிறது. தனது திருமணத்துக்கு முன்பு அலாய்ஸின் தாய் ஆஸ்திரியாவில் ஒரு யூத குடும்பத்தில் வீட்டு வேலை பார்த்து வந்தார். அந்த காலத்தில்தான் அவர் கர்ப்பமானது. அதனால்தான் அவர் அந்த வேலையை விட்டுவிட்டு ஊரை விட்டு வெளியேறவும் செய்தார். ஊரை விட்டு வெளியேறி குழந்தை பிறந்து இன்னொரு திருமணமும் செய்து கொண்டவர் இறுதி வரை அலாய்ஸின் தந்தை யார் என்று சொல்லவில்லை. வலுவான யூகம் அவர் வேலை பார்த்த யூத குடும்பத்தைச் சேர்ந்த யாரோ ஒருவர்தான் என்பது. யாரும் சொல்லிக்காட்ட தேவையே இல்லை. ஹிட்லருக்கே இது மிகப்பெரிய பிரச்சினை. எந்த யூதகுலத்தை வேரோடு அழிக்க அவர் தம் வாழ்நாள் முழுவதும் உழைத்தாரோ அதே யூத வம்சத்தில் வந்தவர்தானா தனக்கு தந்தையாக வந்து சேர வேண்டும்? அவருக்கு ஆரம்பத்திலிருந்தே தந்தை விஷயத்தில் மகிழ்ச்சி இல்லாமல் போய்விட்டது. அலாய்ஸும் தன் மகன் எந்த வகையிலும் சந்தோஷப்படுவதற்கான சந்தர்ப்பங்களை தரவில்லை. அடி 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 என்று 24 மணி நேரம் அடித்து கொண்டே இருக்கும் மனிதர் அவர். குடிவெறியில் அடிக்கும்போது வீரியம் அதிகம் இருக்கும். கெட்ட வார்த்தைகள் அனாயாசமாக இறைபடும். இதற்குத்தான் அடிப்பார், இதற்கு அடிக்க மாட்டார் என்று சொல்ல முடியாது. நின்றாலடி, அமர்ந்தாலடி, படுத்தாலடி, சாப்பிட உட்கார்ந்தாலடி. அவர் உடைத்த கழிகளுக்கு கணக்கில்லை, இளம் ஹிட்லரின் உடலில் அந்த அடிகள் உருவாக்கிய தழும்புகளுக்கும் கணக்கில்லை. அப்பா என்றால் அடிப்பவர் என்பதுதான் இளம் வயதில் ஹிட்லரின் மனதில் பதிந்த பிம்பம். அதனாலேயே அவர் அம்மாவின் பின்னால் பதுங்கிக் கொண்டார். நிஜத்திலும் மனத்துக்குள்ளும் தன்னை அடிக்காத, தனக்காகவே வாழ்கிற ஒரே உயிர் தன் அம்மாதான் என்று அவர் நினைத்தார். எத்தனை நல்லவள், எத்தனை புத்திசாலி, ஆனாலும் ஏன் இந்த கொலைகார பாவிக்கு மூன்றாவது மனைவியாவதற்கு சம்மதித்தாள்? விதி என்று ஹிட்லரின் தாய் கிளாரா பதில் சொன்னார். அந்த சொல் ஹிட்லரின் மனத்தில் பதிந்தது. வாழ்நாள் முழுவதும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அவர் மிக அதிகம் பயன்படுத்திய சொல் அது. விதி, நல்ல விதி, கெட்ட விதி. ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் ஜெர்மனிய படையெடுப்புக்கு அடிபணிந்தபோது ஹிட்லர் சொன்னது அது அவர்களின் விதி. இறுதியில் சோவியத் ஆக்கிரமிப்பின் போது ஜெர்மனி விழ நேர்ந்தபோதும் அவர் சொன்னது இது நம் விதி. சந்தேகமில்லாமல் அவர் அம்மா பிள்ளை. ஒரு சமூக பாதுகாப்புக்காக தந்தையின் வம்சப்பெயரான ஹிட்லர் என்பதை தன் பெயருடன் அவர் இணைத்து கொள்ள நேர்ந்தாலும் அதுதான் பின்னால் யாராலோ தவறான ஸ்பெல்லிங் போட்டு ஹிட்லர் என்றாக்கப்பட்டு விட்டது. மனத்தளவில் அவர் தாயின் குழந்தையாக மட்டுமே இருந்தார். அலாய்ஸ் ஒரு சுங்கத்துறை அதிகாரி. அடிக்கடி அவருக்கு டிரான்ஸ்பர் தொல்லைகள் இருந்தன. ஆஸ்திரியாவின் வடமேற்கு எல்லைப்புற நகரமும் ஜெர்மனியின் எல்லையோர பிரதேசமுமான ஹிட்லர் பிறந்த பிரானோ நகரிலிருந்து லம்பாக், லியாண்டிங், லின்ஸ் என்று அலுவல் அவரை நகர்த்தி கொண்டே போனது. ஹிட்லர் பல பள்ளிகளில் படித்தார். முளையில் தெரிந்த விளையும் பயிராகவெல்லாம் அவர் இல்லை. மிகவும் சாதுவான மாணவர், சுமாராக படித்தார். ஆனால் 1900 அவர் உயர்நிலைப் பள்ளியை தொட்டபோது முதல் வருடமே ஃபெயில் ஆனார். ஹிட்லருக்கு படிக்கும் ஆர்வம் இல்லை என்று ஆசிரியர்கள் அவர் அம்மாவை கூப்பிட்டு சொன்னார்கள். பின்னாளில் ஹிட்லர் இதற்கான காரணத்தை சொன்னார். தனக்கு படிப்பு வராமல் இல்லை, படிப்பு ஆர்வம் இல்லாமல் இல்லை, ஆனால் தன் தந்தைக்கு எதிரான ஓர் எளிய எதிர்ப்பு நடவடிக்கையாக மட்டுமே படிக்கவில்லை. அலாய்ஸுக்கு எப்படியாவது தன் மகனும் ஒரு கஸ்டம்ஸ் ஆஃபீஸராகிவிட வேண்டும் என்று விருப்பம். ஹிட்லருக்கு படிப்பைப் போலவே ஓவியத்திலும் நாட்டமும் தேர்ச்சியும் இருந்தது. படித்தால் அப்பாவின் விருப்பம் போல் அதிகாரியாகலாம், பெரிய கஷ்டமில்லை, ஆனால் ஏன் அவர் சொல்வதை கேட்க வேண்டும்? நான் ஒரு ஓவியனாகப் போகிறேன் என்று வீட்டில் அறிவித்தார் ஹிட்லர். அடுத்த 3 இதன் பொருட்டு ஹிட்லரை மேலும் அடித்து தீர்த்துவிட்டு 1903 அலாய்ஸ் இறந்து போனார். அவர் இறந்த பிறகாவது ஹிட்லர் படித்திருக்கலாம், ஆனால் 3 அலட்சியம் காட்டி வந்த விஷயம் அதன் பிறகு அவருக்கு ஆட்டம் காட்ட ஆரம்பித்துவிட்டது. அவரது ஆசிரியர் சொன்னபடி உண்மையிலேயே அப்போது அவருக்கு படிப்பு ஏறவில்லை. போராடி பார்த்தார். 13 தந்தை இழந்த பிறகு மேலும் 3 பாடங்களுடன் மல்யுத்தம் நடத்திவிட்டு தமது 16 எந்த தகுதியும் பெறாமல் பள்ளிக்கூடத்திலிருந்து விடைபெற்றார் ஹிட்லர். இந்த காலங்களில் ஹிட்லருக்கு தன்னுடைய ஓவிய திறமை மீது மிகுந்த நம்பிக்கை ஏற்பட்டிருந்தது. சந்தேகமில்லை, நான் ஓர் ஓவியன்தான், இந்த சிறு நகரத்தில் எனக்கு எதிர்காலம் என்று ஏதுமில்லை, ஆகவே அம்மா நான் ஏன் வேலை தேடி வெளியூர் போகக்கூடாது? அம்மா என்றால் அன்பு. ஹிட்லரின் தாய்க்கு தன் மகனின் திறமை மற்றும் உற்சாகத்தின் மீது நம்பிக்கை இருந்தது. எப்படியும் பிழைத்து கொள்ளக்கூடிய பையன், தவறவும் குடும்பத்தின் ஏழ்மை அவனது சம்பாத்தியத்தால் தான் தீர வேண்டும். படிக்க மாட்டேன், வரையத்தான் செய்வேன் என்பவனிடம் என்ன வாதாடுவது? மேலும் அவர் அப்போது நோய்வாய்ப்பட்டிருந்தார். மருந்துக்கு பணம் வேண்டியிருந்தது, மற்ற அனைத்துக்கும் பணம் வேண்டியிருக்கிறது. அடிவுதைகள் இருந்தாலும் கணவர் இருந்தவரே காசு பிரச்சினை இருந்ததில்லை. ஆகவே அவர் ஹிட்லரின் விருப்பத்துக்கு மறுப்பேதும் சொல்லவில்லை. ஹிட்லர் முதன் முதலாக வியன்னா சென்றது அப்போதுதான், வருடம் 1907. அங்கே ஒரு நுண்கலைக் கல்லூரியில் சேர்வதற்காக தேர்வு எழுதினார். முதல் முறை எழுதிய போது தோல்வி, 2 எழுதினார், அப்போதும் தோல்வி. தன்னுடைய ஓவியத் திறமை மீது அவருக்கு அபார நம்பிக்கை இருந்தது. நம்பிக்கையை விட அதில்தான் அவருக்கு ஆர்வம் இருந்தது. ஆனாலும் கல்லூரி ஆசிரியர்களுக்கு அது ஏன் தெரியவில்லை? ஹிட்லருக்கு புரியவில்லை. ஓவியத்தை விட உனக்கு கட்டடக்கலை, சிற்பக்கலையில் வாய்ப்பு இருக்கும் என்று தோன்றுகிறது, வேண்டுமானால் முயற்சி செய்து பார் என்று அங்கிருந்த ஆசிரியர் ஒருவர் சொன்னார். உடனடியாக அவரால் அம்முயற்சியை மேற்கொள்ள முடியவில்லை. ஹிட்லரின் தாய் அந்த வருடமே இறந்து போனார், மார்பக புற்றுநோய். தனது வாழ்நாளில் முதலும் கடைசியுமாக ஹிட்லர் அதிர்ச்சியடைந்தது அப்போதுதான். அவரால் தன் தாயின் மரணத்தை பல காலம் நம்ப முடியாமல் இருந்தது. உண்மையின் தகிப்பு அவரது புத்தியை தீண்டிய சமயத்தில் இதற்கு மேல் ஒன்றுமில்லை என்று மற்ற அனைத்தையும் அவரால் மிகச் சுலபமாக விலக்கிவிட முடிந்தது. ஆனால் உயிர் வாழ உணவு அவசியம், உணவுக்கு பணம் அவசியம், பணத்துக்கு உத்தியோகம் அவசியம், எல்லாமே ஒன்றை ஒன்று சார்ந்து நிற்கும் விஷயங்கள்தான். அது சரி, எதற்கு உயிர் வாழ வேண்டும்? சித்திரம் வரைவதற்கா? ஹிட்லருக்கு அது நிச்சயமாக தெரியவில்லை. ஆனால் வாழ வேண்டுமென்கிற வேட்கை மட்டும் அவருக்குள் நிறைந்திருந்தது. தவறவும் விதி என்கிற அந்த சொல் அது உண்டாக்கிய பாதிப்பு, இழப்பும் ஏழ்மையும்தான் தன் விதியா என்கிற கேள்வி அதை மாற்றி பார்க்கிற ஆவல். தன்னை நிராகரித்த வியன்னாவுக்கு மீண்டும் அவர் வந்தார். இம்முறை பரீட்சை எழுதும் உத்தேசம் ஏதுமில்லை, மாறாக ஆட்டம் காட்டும் விதியுடன் ஒரு முழுநீள ஆட்டம் ஆடி பார்த்துவிடும் அடங்காத வேட்கை. ஹிட்லரின் அரசியல் வாழ்க்கை அவரது வாலிப பருவத்தில் தொடங்குவதாக பெரும்பாலான சரித்திர ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். சற்றே நுணுக்கமாக பார்த்தால் உண்மையில் அவரது அரசியல் சார்ந்த எண்ணங்கள் 5 வயதிலிருந்தே தொடங்கி விடுவதை காண முடிகிறது. அவர் பிறந்த சிறு நகரமான பிரானோவின் புவியியலில் தொடங்குவது அது. ஜெர்மனியின் எல்லையோர ஆஸ்திரிய நகரம். அங்கு ஜெர்மனியர்கள்தான் வசித்து வந்தார்கள். ஆனால் பிஸ்மார்க்கின் அகண்ட ஜெர்மனிய கனவுக்குள் ஐக்கியமாகிற ஜெர்மனியர்கள் அல்லர். இவர்கள் ஆஸ்திரிய ஜெர்மனியர்கள். வேர் ஒன்றுதான், ஆனால் பிடுங்கி நடப்பட்ட தலைமுறையிலிருந்து உதித்தவர்கள், பிழைப்புக்காக வந்தவர்கள், பல்வேறு யுத்தங்களிலிருந்து தப்பித்து அடைக்கலம் தேடி வந்து ஆஸ்திரியரானவர்கள். 19ஆம் நூற்றாண்டு முழுவதும் அலை அலையாக இப்படி ஜெர்மனியிலிருந்து புலம்பெயர்ந்து ஆஸ்திரியாவுக்கு வந்தவர்கள் பலர். ஆஸ்திரியாவுக்கு வந்த பிறகும் ஜெர்மனியின் நினைவுகளை ஏக்கப் பெருமிச்சுடன் வெளிப்படுத்திக் கொண்டிருந்தவர்கள். எத்தனை புராதனமான சாம்ராஜ்யம், எத்தனை சரித்திர பெருமைகள் கொண்ட மண், ஆனால் விதி நம்மை இப்படி துரத்திவிட்டது. சிறுவயதிலேயே ஹிட்லர் இம்மாதிரியான திண்ணை பேச்சுக்களை பல சமயம் கேட்டிருக்கிறார். அவரது தந்தை வைத்திருந்த சில புத்தகங்களை அவ்வப்போது படித்து வந்தபோது, 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் பிரான்சுக்கும் ஜெர்மனிக்கும் நடந்த ஒரு யுத்தம் குறித்து தற்செயலாக அவர் அறியும்படியானது. அந்த யுத்தத்தில் ஜெர்மனிய வீரர்கள் எத்தனை ஆக்ரோஷமுடன் போரிட்டார்கள், என்னென்ன சாதனை புரிந்தார்கள் என்றெல்லாம் பக்கம் பக்கமாக விவரிக்கப்பட்டிருந்தது. இளம் ஹிட்லருக்கு முதன் முதலில் பரவசமூட்டிய புத்தகம் அது. அவர்தம் 12வது வயதில் அதை படித்திருந்தார். என்ன அபத்தம் இது! இப்படி ஒரு யுத்தம் நடந்திருக்கிறது, ஜெர்மனியர்கள் சக்கை போடு போட்டிருக்கிறார்கள், நாமும் ஜெர்மனியர்கள் என்றுதான் சொல்லிக் கொள்கிறோம், ஆனால் அந்த யுத்தத்தில் நமக்கென்ன பங்கு இருக்கிறது? ஆஸ்திரியாவில் வகிக்கும் எந்த ஒரு ஜெர்மனியரும் அந்த யுத்தத்தில் பங்கெடுத்ததாக அப்புத்தகத்தில் தகவல் இல்லை. எனில் ஆஸ்திரிய ஜெர்மானியர்கள் அகண்ட ஜெர்மனியின் அங்கத்தினர்கள் இல்லையா, அல்லது ஜெர்மானியர்களே இல்லையா? பிழைப்புக்காக இடம்பெயர்வது தேசிய அடையாளத்தை முற்றிலும் துறப்பதாகுமா? அதெப்படி முடியும்? என்றைக்காவது ஒரு நாள் என் தந்தை மண்ணுடன் இந்த தாய்மண் இணையும், என் காலத்திலேயே இணையும். அந்த இணைப்புக்கான பணிகளில் நானும் ஈடுபடுவேன். முடிந்தால் அதற்கான நடவடிக்கையை நானே முன்னெடுத்துச் செல்வேன். அரசியல் புரியாத வயதுகளில் ஹிட்லர் தன் நண்பர்களுடன் அடிக்கடி விவாதித்த விஷயம் இது. நண்பர்களுக்கு புரிந்ததா, உணர்வுபூர்வமாக அவர்கள் இந்த இணைப்புக் கனவை விரும்புகிறார்களா என்றெல்லாம் ஹிட்லர் கவலைப்படவில்லை. தன் ஆசைகளை, லட்சியங்களை, கனவுகளை அவர் ஒழித்து வைத்ததே இல்லை. அவை தவறானவையாகவே இருந்தபோதிலும் கூட, ஆகவே வாழும் வழி தேடி அவர் வியன்னாவுக்கு வந்தபோது கூட, யாருடனாவது உட்கார்ந்து பேசும் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெர்மனி ஆஸ்திரிய இணைப்பு குறித்தே பெரும்பாலும் பேசுவார். அப்புறம் இருக்கவே இருக்கிறது ஓவிய நாட்டம். பணத்தை பற்றி மட்டும் சிந்தித்துவிட முடியாது. அது ஒரு அழகான ராட்சசன், ஆனால் ஒருபோதும் அருகே வராத ராட்சசன். அந்நாளில் ஆஸ்திரியாவில் ஒரு சட்டம் இருந்தது. பெற்றோர் இருவரும் இறந்து போய் பிள்ளைகள் அனாதையாகிவிட்டால் அரசாங்கம் அவர்களுக்கு கொஞ்சம் உதவித்தொகை கொடுக்கும். உயிர் வாழ ஒரு வழி தேடிக்கொள்ளும் வரை அந்த தொகை சற்று உபயோகமாக இருக்கும். ஹிட்லருக்கு ஒரு சகோதரி இருந்தாள், பவுலா என்று பெயர். தன் ஓவிய கனவுகளுக்கு தன் தங்கையும் பலியாகிவிடக் கூடாதே என்று நினைத்து தன் பங்காக கிடைத்த உதவித் தொகையையும் அவர் தன் தங்கைக்கே கொடுத்துவிட்டு வந்திருந்தார். உண்மையில் அவர் பிழைப்பு தேடி வியன்னா வந்தபோது கையில் சல்லி காசு கிடையாது, ஒரு மாற்று உடை கிடையாது, கனவுகளும் லட்சியங்களும் மட்டுமே. கனவுகள் மெல்வதற்கு சுகமாகத்தான் இருக்கின்றன, ஆனால் பசியை அவை போக்குவதில்லை. சரியாக 5 வருட காலம் வியன்னாவில் வாழ்ந்த ஹிட்லர் உண்மையில் அதற்கு முன்னும் பின்னும் அப்படி ஒரு கஷ்டத்தை சந்தித்ததில்லை. முதலில் சில தினக்கூலி வேலைகள், அப்புறம் ஒரு சாயப்பட்டறையில் சாயம் பூசும் வேலை, பிறகு வாழ்த்து அட்டைகளை பார்த்து படம் வரைந்து கொண்டு போய் கடைகளில் கொடுத்து சில்லறை சேர்க்கிற சுயதொழில். சுற்றுலா பயணிகளிடம் படம் விற்று கொஞ்ச நாள். 5 வருட காலத்தில் ஹிட்லர் மொத்தமாக 2000 படங்கள் வரைந்திருந்தார். பார்த்து வரைந்தவையும் பார்க்காமல் சொந்த கற்பனையில் வரைந்தவையுமாக, ஆனால் மொத்தமாக அவர் 2000 ரூபாய் சம்பாதித்திருப்பாரா என்பது சந்தேகமே. அநேகமாக தினமும் ஒருவேளை உணவு மட்டும்தான் அவருக்கு கிடைத்தது. 1-2 ரொட்டிகள், வேண்டிய அளவு தண்ணீர், அவ்வளவுதான். உணவை விட தங்குமிடம் அவருக்கு மிகுந்த பிரச்சனையாக இருந்தது. பெரும்பாலும் ஓர் அகதி முகாமில் அவர் தங்கியிருந்தார். 1910 பிறகு ஏழை எளியவர்களின் குடிசை பகுதி ஒன்றில் ஒன்று குடித்தனமாக ஒரு பொந்தில் தன்னை திணித்து கொண்டார். பணக்காரர்களும் மிகப்பெரிய பணக்காரர்களும் மட்டுமே அதிகம் கண்ணில் படும் நகரம் அது. நாகரிகம் வளர்ந்த நகரம், ஆனாலும் கணிசமான அளவில் வேலையற்றவர்களும் ஏழைகளும் அகதிகளும் கூட இருந்தார்கள். ஆட்சியாளர்களுக்கு அது தென்பட்டதில்லை. தேசம் சுபீட்சமாக இருக்கிறது, மக்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள், யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என்றே பெரும்பாலும் சொல்லப்பட்டது. ஆஸ்திரியாவின் தலைநகரில் ஹிட்லர் ஒரு சொந்த நாட்டின் அகதியாகத்தான் பிழைப்பை நடத்தி கொண்டிருந்தார். எப்படியாவது முன்னேறிவிட முடியும் என்கிற நம்பிக்கை ஒன்று மட்டும்தான் அவரிடம் இருந்தது. எந்த வழியில் என்பதுதான் புரியவில்லை. அந்த காலங்களில் வாலிப வயதுதான் என்ற போதிலும் கூட ஹிட்லருக்கு காதல் போன்ற உணர்ச்சிகள் ஏதும் வந்ததில்லை. தான் உண்டு, தன் ஓவியங்கள் உண்டு, தன் ரொட்டி உண்டு. ஆஸ்திரியாவுக்கு வருவதற்கு முன்னால் சொந்த ஊரில் இருந்த காலத்தில் அவருக்கு ஒரு காதல் இருந்ததாக சில தகவல்கள் உண்டு. சில காதல் கவிதைகள் கூட எழுதியிருக்கிறார். ஆனால் அதெல்லாம் சொற்ப காலமே நீடித்தவை அல்லது சொற்பகால வதந்திகள். ஹிட்லர் ஒருபோதும் மென்மையான உணர்வுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்ததில்லை. பின்னால் ஈவா பிரானை மணந்த காலத்திலும் சரி, அவருக்கு முன்னால் ஹிட்லரின் வாழ்வில் வந்து போன வேறு 2 பெண்களின் காலத்திலும் சரி, அவர் பெரிதும் பொருட்படுத்தக்கூடிய விஷயமாக காதல் இருந்ததில்லை. வெறுமனே வந்து போன சங்கதி மட்டுமே. ஆஸ்திரேலியாவில் இருந்த காலத்தில் அதுகூட கிடையாது. ஆனால் வேறொரு விஷயத்தில் அவரது கவனம் அப்போது மிக தீவிரமாக செல்லத் தொடங்கியிருந்தது. வாழ்நாள் முழுவதும் நீடித்த அவரது கொலைவெறிக்கு வித்திட்ட விஷயம் யூத எதிர்ப்பு. பொதுவாக யூதர் அல்லாதோருக்கும் குறிப்பாக ஐரோப்பியர்களுக்கும் யூதர்களை பிடிக்காமல் போனதற்கு பல காரணங்கள் உண்டு. மிக முக்கியமான காரணம் பொருளாதாரம் சார்ந்தது. யூதர்கள் தமக்கென ஒரு தேசமில்லாதவர்களாக அப்போது இருந்தார்கள். 1948 இஸ்ரேல் உருவானது. உலகெங்கும் அவர்கள் நிறைந்து பரவியிருந்தார்கள். தலைமுறை தலைமுறையாக எந்த தேசத்தில் வசித்து வந்தார்களோ அந்த தேசத்தின் யூதர்களாக அவர்கள் அறியப்பட்டார்கள். தேசிய அடையாளங்கள் அவர்களுக்கு ஒரு பொருட்டில்லை. தாங்கள் யூதர்கள் என்பதில் பெருமையும் பெருமிதமும் அதிகம் கொண்டவர்கள். என்றாவது ஒரு நாள் தமக்கொரு தேசம் அமையும், இப்படி தேசம் தேசமாக அலைந்து கொண்டிருக்கும் அவலம் தீரும் என்கிற நம்பிக்கையை பல 100 தலைமுறைகளாக சுமந்து கொண்டிருந்தவர்கள். அந்த நம்பிக்கைதான் அவர்களை வாழ வைத்துக் கொண்டும் இருந்தது. உலகில் யுத்தம் நடக்கிறதா, புரட்சிகள் நடக்கிறதா, பஞ்சம் தலைவிரித்தாடுகிறதா, மக்கள் பசிப்பட்டினில் இறக்கிறார்களா, அரசுகள் மாறுகின்றனவா, காலம் மாறுகிறதா, நவீனத்துவம் நுழைகிறதா, எந்த நாட்டு மக்கள் எது குறித்து கவலைப்பட்டாலும் எந்த நாட்டு யூதரையும் அது பாதிக்காது. அவர்கள் பாதிக்க அனுமதிக்க மாட்டார்கள். அவர்களுக்கு கல்வி முக்கியம், வியாபாரம் முக்கியம், வருமானம் மிக முக்கியம், சேமிப்பு அதைவிட. அன்றைய ஐரோப்பிய யூதர்களில் பெரும்பாலானவர்கள் வட்டிக்கு பணம் கொடுத்து தொழில் செய்து கொண்டிருந்தவர்கள், வர்த்தக மையங்களை நடத்தி கொண்டிருந்தவர்கள். அவர்களிடம் கல்வி நிலையங்கள் இருந்தன, ஊடகங்கள் இருந்தன. ஆட்சி அதிகாரத்தின் உயர்மட்ட அளவில் ஏராளமான யூதர்கள் எப்போதும் இருந்தார்கள். காற்று நுழையக்கூடிய அத்தனை இடங்களிலும் யூதர்களால் நுழைய முடியும். புத்தியே அவர்களது மூலதனமாக இருந்தது. கடுமையாக உழைத்து தங்களை மேல்மட்ட வாசிகளாக்கிக் கொண்டார்கள். சொந்தமாக ஒரு தேசமற்ற சூழ்நிலையில் கல்வியும் உறுதியான பொருளாதார பலமும் அதிகார பலமுமே தங்களை காப்பாற்றும் என்பதில் அவர்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. வட்டித் தொழிலில் யூதர்கள் சம்பாதித்தது போல் உலகில் வேறு யாருக்குமே சாத்தியமில்லை. இடத்துக்கேற்ப, சூழலுக்கேற்ப, தேவைக்கேற்ப அதிக வட்டி, கொள்ளை வட்டி, அநியாய வட்டிகள். அவர்கள் அரசுகளுக்குத்தான் கடன் கொடுக்கவில்லை, உலக வங்கிக்கும் கூட. மற்றபடி அன்றைய ஐரோப்பாவில் யூதர்களிடம் கடன் வாங்காத ஐரோப்பிய தொழில் வர்க்கத்தினரை விரல் விட்டு எண்ணிவிடலாம். பிழைப்பு தேடி வியன்னாவுக்குப் போன ஹிட்லருக்கு முதன் முதலில் கண்ணில் பட்டது இந்த யூத இனம்தான். ஒரு வினோதம், ஹிட்லரின் ஓவிய விற்பனை முயற்சிகளுக்கு தொடக்க காலத்தில் உதவி செய்தவரும் அவருக்கு கொஞ்ச நாள் தங்க இடம் கொடுத்தவரும் ஒரு யூதர்தான். ஆஸ்திரியாவின் தலைநகரில் யூதர்களின் எண்ணிக்கை அதிகம். பெரும்பாலும் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளிலிருந்து வர்த்தக நிமித்தம் வந்து சேர்ந்த யூதர்கள். அங்கே பெரும்பாலான கடைகள் யூதர்கள் உடையனவாக இருந்தன. ஹோட்டல்கள், கிளப்புகள், அரசு அலுவலகங்கள், தனியார் தொழிற்கூடங்கள் என்று எங்கு தடுக்கி விழுந்தாலும் அது ஒரு யூத பிரதேசமாக இருந்தது. ஹிட்லர் வசித்து வந்த குடிசை பகுதியில் இருந்த பெரும்பாலான ஏழை தொழிலாளிகள் யாராவது ஒரு யூதரிடம் வட்டிக்கு கடன் வாங்கியவராகவே இருந்தார்கள். பேச சந்தர்ப்பம் கிடைத்தால் வாங்கிய கடன் குறித்தும் ஏறிக்கொண்டே போகும் வட்டி விகிதங்கள் குறித்தும் புலம்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஹிட்லருக்கு முதலில் இது வியப்புக்குரிய விஷயமாக இருந்தது. இத்தனை பேர் பசியாலும் பஞ்சத்தாலும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், தன் கண்ணில் ஏன் ஒரு ஏழை யூதரும் தென்படுவதில்லை? ஏழை யூதரா? அவரது குடியிருப்பு தொழிலாளிகள் உரக்கச் சிரித்தார்கள். ஏழையாக இருப்பவன் யூதனாக இருக்க மாட்டான். ஹிட்லரின் சிந்தனைப் போக்கில் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கியது இது. ஆம், சற்று கவனித்து பார்த்தால் அந்த விமர்சனம் உண்மையாகத்தான் இருக்கிறது. யூதர்கள் அனைவரும் பணக்காரர்களாகத்தான் இருக்கிறார்கள், அல்லது உயர் மத்திய வர்க்கத்தினராக, குறைந்த மத்திய வர்க்கத்தினராக. யூதர்களில் பாட்டாளி வர்க்கம் என்று ஒன்று இல்லை. எப்படி இது சாத்தியம்? அவர்களுக்குத்தான் பெர்மிட்டுகள் சுலபத்தில் கிடைக்கின்றன. எதை தொடங்கவும் எங்கு தொடங்கவும் லைசன்ஸ்களும் நீண்டகால குத்தகை நிலங்களும் கூட அவர்களுக்குத்தான் அதிகம் அகப்படுகின்றன. அதிகார வர்க்கம் யூதர்களின் தேவையை எப்படியாவது உடனுக்குடன் நிறைவேற்றிவிட துடிக்கிறது. பதிலுக்கு அவர்கள் அரசாங்க அதிகாரிகளை உரிய முறையில் கவனித்து விடுகிறார்கள். கேட்பது கிடைக்கும், கேட்காததும் கிடைக்கும். உன்னை கொடு, என்னை தருவேன். இது ஒரு பரஸ்பர ஏற்பாடு. ஆஸ்திரியா என்றில்லை, அநேகமாக அத்தனை ஐரோப்பிய தேசங்களிலும் நடந்து வருகிற அசிங்கம். ஏன் யாருக்கும் இன உணர்வு இல்லாமல் போய்விட்டது? ஆஸ்திரியாவின் பாரம்பரியம் என்ன, வரலாறு என்ன, கலைகளின் தாயகம் அல்லவா அந்த மண்? எத்தனை இசை மேதைகள் பிறந்திருக்கிறார்கள், எத்தனை ஓவியக் கலைஞர்கள், கவிஞர்கள் உதித்திருக்கிறார்கள். மண்ணின் மைந்தர்களுக்கு இல்லாத பெருமை இந்த யூதர்களிடம் என்ன இருக்கிறது? ஏன் இப்படி அதிகார வர்க்கம் அருவறுக்கத்தக்க வகையில் அவர்களுக்கு அடிவருடுகிறது? ஹிட்லருக்கு தாங்கவில்லை. நாளுக்கு நாள் அவரது குமுறல் அதிகரித்துக் கொண்டே போனது. இதற்கு தூபமிடுவது போல அப்போது அவருக்கு படிக்க கிடைத்த அடாஃப் ஜோசப் லான்ஸ் என்கிற யூத எதிர்ப்பாளரின் புத்தகங்கள் மிகுந்த தாக்கத்தை உண்டாக்கின. அடால்ஃப் ஜோசப் லான்ஸ் 1874 வியன்னாவில் பிறந்தவர். இளம் வயதில் துறவியானவர். 1894 தமக்கு மெய்யருள் அல்லது மெய்ஞானம் அருளப்பட்டதாக அறிவித்தார். ஆனால் சற்றும் தொடர்பில்லாமல் வரலாறு தொடர்புடைய நிறைய சொற்பொழிவுகளை ஆற்ற ஆரம்பித்தார். ஜெர்மனிய இன உணர்வை ஆஸ்திரிய ஹங்கேரி மக்களிடையே எழுப்பி அதன் மூலம் யூத எதிர்ப்புணர்வை விதைத்தவர். மிக வலிமையான எழுத்தாளரும் கூட. ஒஸ்தாரா என்கிற பத்திரிகையை தொடங்கி சில காலம் நடத்தினார். அந்நாளைய ஜெர்மன் சோசியலிசவாதிகள் பெரும்பாலானோருக்கு இவர் மானசீக குருவாக இருந்தார். தவிரமும் ஆஸ்திரிய கிறிஸ்தவ சோசியலிஸ்ட் கட்சியின் நிறுவனர் கார்ல் லூஜர், ஜார்ஜ் ரிட்டர் வான் ஷானரர் போன்ற அந்நாளைய தேசியவாதிகளின் சொற்பொழிவுகளும் அறிக்கைகளும் ஹிட்லரை மிகவும் வசீகரிக்கத் தொடங்கின. ஹிட்லர் தன்னளவில் ஒரு தேசியவாதியாகவே இருந்தார். இந்த பாதிப்புகளெல்லாம் ஏற்படும் முன்னரே அகண்ட ஜெர்மனிய கனவு பிஸ்மார்க்குக்கு பிறகு ஹிட்லரின் மனத்தில்தான் ஒரு தணல் போல் ஜொலித்து கொண்டிருந்தது. ஆனால் வேறு விதமாக, சிதறிக்கிடக்கும் ஜெர்மனியர்களை ஒன்று சேர்த்து ஒரே தேசத்தின் கீழ் கொண்டு வரும் மிகப்பெரிய கனவு அது. ஜெர்மனியின் புராதன பெருமைகளை மீட்டெடுக்கும் தணியாத வேட்கை. ஆனால் இதெல்லாம் எப்படி சாத்தியம், யாரால் சாத்தியம், அதுதான் அவருக்கு புரியவில்லை. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் பல ஐரோப்பிய தேசங்களில் அமுலிலிருந்த இரண்டுங்கெட்டான் பாராளுமன்ற ஜனநாயகம் அவருக்கு மிகப்பெரிய இடைஞ்சல் என்று தோன்றிக்கொண்டே இருந்தது. மன்னர் இருப்பார், அவரது வம்சம் தொடரும், பாராளுமன்றமும் இருக்கும், பிரதம மந்திரி இருப்பார், அமைச்சர்கள், பிராந்திய பிரதிநிதிகள் இருப்பார்கள், எதற்கெடுத்தாலும் ஓட்டெடுப்பு, சட்டங்கள் அனைத்தும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் செய்யப்படும், மன்னரின் பெயரால் அறிவிக்கப்படும். என்ன இது கேலிக்கூத்து! ஹிட்லருக்கு இது அறவே பிடிக்கவில்லை. ஒரு பெரிய சமூக அரசியல் மாறுதலை ஐரோப்பா கோரி நிற்கிறதென்று அவர் நினைத்தார். ஐரோப்பா கிடக்கட்டும், ஜெர்மனி ஒன்றுபடுவதற்காகவாவது இது அவசியம் தேவை. அதைவிட அவசியம் இந்த யூதர்களின் ஆக்கிரமிப்புகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பது. எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா தளத்திலும் பரவியிருந்த யூதர்கள்தான் காரணம் என்று ஹிட்லர் நினைத்தார். ஆனால் ஆஸ்திரிய தொழிலாளர் வர்க்கம் அப்போது மிக நேரடியாக தம் அரசாங்கத்தை குற்றம் சாட்ட ஆரம்பித்திருந்தது. வாழ்க்கை தரம் மிக மோசமாகி போய்கொண்டிருந்த தருணம் அது. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்க வருடங்கள் ஆஸ்திரியர்களுக்கு அத்தனை சாதகமாக இல்லை. தேசத்தின் மொத்த மக்கள் தொகையில் அவர்கள் சரிபாதி, அதாவது மண்ணின் மைந்தர்கள். மிச்சமிருந்த பாதியை யூதர்களும், ஜெக் இனத்தவரும், ஸ்லோவாக் இனத்தவரும், செர்பியர்களும், குரோட் இனத்தவர்களும் பங்கு போட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆஸ்திரியாவே ஒரு கதம்ப தேசமாக இருந்தது. யாரும் வரலாம், யாரும் வாழலாம், நாகரிகத்தின் உச்சத்தை தொட்டுக்கொண்டிருந்த தேசம். அரசுக்கு பெரிய பொருளாதார பிரச்சனைகள் கிடையாது, பொதுவில் பிரச்சனைகளே கிடையாது, அல்லது எதையும் அவர்கள் பிரச்சனை என்று பார்ப்பது கிடையாது. எல்லோரும் நன்றாக இருப்பதாகவே எப்போதும் ஆட்சியாளர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். உண்மையில் பூர்வ ஆஸ்திரியர்களைக் காட்டிலும் வந்தேரிகளான பிற இனத்தவர்கள்தான் அங்கே நன்றாக இருந்தார்கள். வேலை வாய்ப்புகளிலும் பிற அனைத்து விதங்களிலும் ஆஸ்திரிய ஜெர்மானியர்கள் 90% அதிகமானவர்கள் அடிப்படை தொழிலாளிகளாகவே இருந்தார்கள். குறைந்த கூலி, எளிய வாழ்க்கை, எப்போதும் கடன், எப்போதும் பசி. தங்களுக்கு தொடர்ந்து அநீதி இழைக்கப்படுவதாக அவர்கள் நினைக்கத் தொடங்கினார்கள். நினைப்பின் அடுத்த கட்டம் குமுறல். குமுறலின் பரிணாம வளர்ச்சி கோஷம். கோஷம் புரட்சியானால் ஆட்சிக்கு ஆபத்து. அவர்களுக்கு முன் உதாரணங்கள் இருந்தன. மொழியாலும் கலாச்சார ரீதியிலும் தங்கள் தனித்துவத்தை பேணுவதற்காக பிரிந்து போனவர்களின் முன்னுதாரணங்கள். 1860 இத்தாலி, 1867 ஹங்கேரி. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் ஜெக் இனத்தவர்களும் வேறு சிலரும் அதே கோஷத்தை முன்னெடுத்துச் செல்ல ஆரம்பித்திருந்தனர். முதல் கட்டமாக தம் மக்கள் தொகைக்கேற்ப ஆட்சியில் பிரதிநிதித்துவம் கோரி பெற்றிருந்தார்கள். இந்த சௌகரியம் கூட ஏன் ஆஸ்திரிய ஜெர்மானியர்களுக்கும் பூர்வகுடிகளுக்கும் இல்லை? மக்கள் அப்போது இதை அரசியலாக பார்த்ததைக் காட்டிலும் இனப்பிரச்சனையாக பார்த்ததுதான் அதிகம். சட்டென்று யாரும் எதிர்பாராத தருணத்தில் ஆஸ்திரியாவில் ஒரு தொழிலாளர் புரட்சி வெடித்தது. இன்னும் சம்பளம் வேண்டும், மேலான வாழ்க்கை தரம் வேண்டும், வேலை பாதுகாப்பு, வாழ்க்கை பாதுகாப்பு வேண்டும், பதவியில் அமர்த்த மட்டுமல்ல நீக்கவும் வாக்குரிமை வேண்டும். ஹிட்லர் கொதித்து கொண்டிருந்தார். அவரும் தேசியவாதிதான், ஆனால் இம்மாதிரியான சந்தர்ப்பவாத தேசியமல்ல என்னுடையது என்று சொல்லிக் கொண்டார். ஆஸ்திரியாவின் பிரச்சனை என்ன? வேலையும் கூறியுமா? அபத்தம் என்று அவருக்கு தோன்றியது. மடையர்களே, உங்கள் பிரச்சனை யூதர்கள்தான். ஜெக்கினத்தவரும் ஸ்லோவாக்கினத்தவரும் வேறு பிற வந்தேரிகளும் தான். அவர்களை விரட்டியடித்துவிட்டு ஒரு முழுமையான ஜெர்மனி அரசாங்கத்தை உருவாக்க வேண்டும் என்று உங்களுக்கு ஏன் தோன்றவில்லை என்று மனத்துக்குள் கூக்குரலிட்டார். பாராளுமன்ற ஜனநாயகம் என்கிற அபத்தம்தான் இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் என்பது அவரது கருத்து. என்ன பெரிய வகுப்புவாரி பிரதிநிதித்துவம்! யூதர்களையும் மற்றவர்களையும் தூக்கியேறிய என்ன யோசனை! ஜெர்மன் சாம்ராஜ்யம் ஜெர்மனியர்களுக்கே, வந்தேர்களுக்கு அங்கென்ன வேலை? இதையல்லவா ஆஸ்திரிய ஜெர்மனியர்கள் கேட்க வேண்டும்? அதை விட்டுவிட்டு வேலை கொடு, கூலி கொடு என்றா கத்திக்கொண்டிருப்பார்கள்? அதன் பிறகு அவருக்கு வியன்னாவில் வாழ பிடிக்காமல் போய்விட்டது. நகர்ந்து கொண்டிருந்த ஒவ்வொரு நாளும் நரகமாக தோன்றியது. 1913 வருடம் அவரது தந்தையின் பழைய பண்ணை ஒன்று விற்கப்பட்டு அதிலிருந்து ஒரு தொகை அவருக்கு கிடைத்தது. அதை எடுத்துக்கொண்டு வியன்னாவை விட்டு புறப்பட்டு விட்டார். நேரே ஜெர்மனிய நகரமான மியூனிக்கு போனார். ஒரு வருடம் அங்கே படங்கள் வரைந்து கொண்டும் நிறைய இராணுவ புத்தகங்களை படித்துக்கொண்டும் பொழுதுபோக்கினார். 1914 முதல் உலக யுத்தத்தில் ஜெர்மனி அடியெடுத்து வைத்தது. ஹிட்லர் ஒரு கணமும் யோசிக்கவில்லை. சிறு வயது முதல் அவருக்கு இருந்த கனவை நனவாக்க ஒரு சந்தர்ப்பம். உடனடியாக பவேரிய மாகாணத்தின் மன்னர் 3 லுட்விக்கு ஒரு விண்ணப்பம் அனுப்பினார். ஜெர்மனிய இராணுவத்தின் பவேரிய ரெஜிமெண்டில் சேர்ந்து போர் புரிய விரும்புவதாக. ஜெர்மனி அப்போது ஒரு ஃபெடரல் முடியரசு தேசமாக இருந்தது. பல பிராந்தியங்களுக்கு குறுநில மன்னர்கள் இருந்தார்கள். அத்தனை பேரும் பேரரசர் கெய்சர் வில்லியம்ஸுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருந்தார்கள். சில தினங்களில் அனுமதி கடிதம் வந்தது. இராணுவ தலைமையகத்துக்கு வந்து அதிகாரிகளை சந்திக்கும்படி எழுதியிருந்தார்கள். ஹிட்லர் புறப்பட்டார். ஐரோப்பா ஒரு பெரிய யுத்தத்துக்கு தயாரானது.